போன வாரத்திலே நாம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 4வது அதிகாரத்தின் கடைசி பகுதிகளை நம்ம பார்த்தோம். அந்த 4வது அதிகாரத்திலே நேபுகாத்நேச்சாருடைய கடைசி காரியங்கள் அதை நம்ம பார்த்தோம். நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் அவனை நடத்தி கொண்டு வந்தார். ஒரு கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட முதல் சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக இருந்து கர்த்தர் அந்த சாம்ராஜ்யத்தின் தலையாக ஆண்டவர் காண்பிக்கிறார். பொன்னினாலான தலை என்று சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது அவனோ பலவிதமான அசுத்தாவிகளுக்கும் மாந்திரீகவாதிகளுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் கல்தேயர்களுக்கும் ஜோசியர்களுக்கும் இடம் கொடுத்து அவன் ஆட்சி செய்தான் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு பொன்னாலான தலை நீரே என்று சொன்னதுக்கு பிறகு தன்னை போலவே ஒரு பொற்சிலை உண்டாக்கி அதை வணங்கும்படிக்கு சகல தேசத்து ஜனங்களையும் அவன் வற்புறுத்துகிறதை பார்த்தோம். அந்த காரியத்திலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்பவர்களை கொண்டு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதன் பிறகும் அவன் அவர்களை உயர்த்தினானே தவிர அந்த ஆண்டவரை அவர்களை தப்புவித்த ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. இதெல்லாம் நம்ம வந்து 3வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு பார்க்கும் பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கர்த்தர் அடுத்த ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். மிகப்பெரிய ஒரு விருட்சம், அந்த விருட்சம் அவன்தான், அதிலே ஏராளமான கிளைகளும் இலைகளும் கனிகளும் தோன்றியது. அதில் சகல பறவைகளும் அதிலே வந்து கூடு கட்டி இலை பாரியிருந்து பார்த்தோம். அந்த மரத்தின் கீழே அநேக மிருகங்கள் வந்து நிழலுக்கு ஒதுங்கியது. அப்படிப்பட்ட விதத்தில் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தூதன் இறங்கி வந்து அந்த மரத்தை வெட்டுபடி சொல்லுகிறார். அப்படின்னா அவனுடைய சாம்ராஜ்யத்திற்கு முடிவு வருகிறது. அதனுடைய வேர் பகுதி மாத்திரம் விட்டு வைக்கும்படி சொல்லுகிறார். அதான் சாம்ராஜ்யம் முடிஞ்சிருந்தது, அதனுடைய தொடர்ச்சி மட்டும்தான் இருக்கும், அவனுடைய காலம் முடிவடைகிறது என்பதை கர்த்தர் காமிச்சாரு. அப்படி கொண்டு வரும் பொழுது அவன் அந்த நேரத்தில் தான் தன்னை உயர்த்தி தன்னுடைய அக்கிரமத்தை தன்னுடைய பெருமையை மனமேட்டுமே அவன் காண்பிக்கிறான். நான் என் பெயர் பிரஸ்தாபத்திற்கு என்று கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லும் பொழுது அவன் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு 7 காலங்கள் அவனுடைய வாழ்க்கையானது மிருகத்தை போல வெளியின் புள்ளிலே புல்லை மேய்ந்து வெளியின் பணியிலே அவன் நனைந்து மிருகத்தை போல இருக்கிறான். அப்ப அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனா பைத்தியம் பிடித்து அவன் அரண்மனையில இருக்கக்கூடிய ஒரு தகுதி இழந்த நிலைமையிலே அவன் ஒரு மிருகத்தை போல் ஆகிவிடுகிறான். அது எது வரைக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை உணரும் வரைக்கும் நீ அப்படி இருப்பாயின் கர்த்தர் சொன்னாரு. அதே போல அந்த 7 காலங்கள் அவன் உணராத இருக்க அது வரைக்கும் அவன் அப்படி இருந்தான். பின்பு உணர்வடைந்து அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவனுடைய புத்தி தெளிய செய்கிறார். அப்பொழுது அவன் புத்தி தெளிந்து கர்த்தரை தெய்வம் என்று சொல்லிவிட்டு அவனுடைய வாழ்க்கை முடிவடைந்து விடுகிறது. அதோட அவனுடைய காலம் முடிவடைகிறது. இப்பொழுது அந்த மரம் வெட்டப்பட்டு அதனுடைய வேர் பகுதி மாத்திரம் இருக்கிறது, முழுவதும் அழிக்கப்படல, அந்த வேர் இருக்குது. வேர் இருக்குதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த வேர் என்பது அவனுடைய சாம்ராஜ்யத்தின் அடுத்த பகுதி, அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் அடுத்த பகுதி. அதனால தான் வேர் இருக்குது. அப்ப அந்த வேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 5வது அதிகாரத்துக்குள்ள நம்ம பார்க்க போறோம். அந்த விடப்பட்ட அந்த வேர், 5வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். பெல்சாசார் என்னும் ராஜாவின் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். பெல்சாசார் திராட்சை ரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சை ரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு பிறகு நேபுகாத்நேச்சாருக்கு பிறகு அவனுடைய மகனாகிய பெல்சாத்சார் ராஜாவாக அவன் அரசவையில் அமருகிறான். இது எப்படி நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா, அவன் ஏழு காலங்கள் அவன் பைத்தியக்காரனாக இருந்த காலகட்டத்திலேயே இவனை ஆட்சி கொண்டு உட்கார வச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்திலேயே இவனை ஆட்சியில் கொண்டு உட்கார வச்சிருப்பான். ஆட்சி ஆள் இல்ல, ராஜா பைத்தியமாயிட்டான். ஆகையினாலே இவனை கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. அவன் ஏழு காலங்கள் கடந்து அவன் புத்தி தெளிந்த பிறகும் இவன் அதன் பிறகு அந்த ஆட்சியை ஸ்திரப்படுத்தி இவன் நடத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய கடைசி காலம், நேபுகாத்நேச்சாருடைய கடைசி காலம் பார்த்தீங்கன்னா, அவன் ராஜாவாகாமலேயே மறுபடியும் சீட்டில் உட்காராமலேயே அவருடைய காலம், கடைசி காலம் முடிவடைந்திருக்க வேண்டும். சில நான் சைலண்ட்ல போடுங்க, இல்லாட்டி வெளியில் எடுத்துட்டு போங்க. அப்ப பார்க்கும்போது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய காலத்திற்கு பிறகு அவனுடைய மகனாகிய பெல்சாத்சார் ஆட்சியிலே அவன் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் இவனை ஆட்சியிலிருந்து கீழே இறக்கிவிட்டதற்கு பிறகு அவன் திரும்பி அவன் ஏறவே முடியல. நேபுகாத்நேச்சார் மறுபடியும் அவன் ஆட்சியில் ஏறவே முடியல. காரணம், அவனுக்கு கர்த்தர் நிறைய வாய்ப்புகளை கொடுத்தார். ஆரம்பத்திலே தானியல் மூலமாக கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் மூலமாக கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். இதெல்லாத்தையும் கண்டும் கூட உணராமல் அவன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் அப்படியே தொடர்ந்து அவன் தன்னுடைய போக்கில் அவன் போய்கொண்டிருந்ததுனாலே ஒரு கட்டத்தில் ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆட்சியிலிருந்து தோட்டலா கர்த்தர் இறக்கிட்டார். அவன் மரண நாள் மட்டும் அதன் பிறகு அவன் ஆட்சியில் அமர்த்தப்பட்டதாக தெரியவில்லை. சரி, போட்டோம். இப்ப இது எல்லாத்தையுமே அவனுடைய மகனாகிய இந்த பெல்சாத்சார் நிச்சயமாகவே அவன் அறிந்திருக்கிறான். தன் தகப்பனுக்கு நேர்ந்த காரியங்கள், தன் தகப்பனுடைய காலத்திலே ஆண்டவர் செயல்பட்ட விதங்கள், இது எல்லாமே அவனுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாத்தையும் கண் கூட அவன் பார்த்திருக்கிறான். தன்னுடைய தகப்பன் மிருகத்தை போல பைத்தியமாகி போன பிறகு அந்த இடத்துல இவன் ஆட்சியில் உட்கார்ந்திருக்கிறான். எல்லாமே இவனுக்கு தெரியும். தெரிந்த பிறகு இவன் ஆட்சி பீடத்துல வந்து உட்கார்ந்த பிறகும் பார்த்தீங்கன்னா, இவன் அவனுக்கு சளைத்தவன் அல்ல என்று சொல்லுகிற விதத்தில இருக்கிறான். இவன் என்ன செய்கிறான், ஒரு பெரிய விருந்து செய்கிறான். அந்த விருந்திலே இவன் தகப்பனை விட ஒரு லெவல் மேலேயே போறான், மோசமாகவே போறான். இவன் அந்த விருந்திலே பார்க்கும் பொழுது தன்னுடைய ஆட்கள் எல்லாத்தையும், முக்கியமான நபர்கள் எல்லாரையும் வரவழைத்து அந்த விருந்திலே மதுபானம் பரிமாறப்படுகிறது. அந்த மதுபானம் பருகுவதற்கு அவங்க பயன்படுத்தின பாத்திரம் என்னன்னா, நேபுகாத்நேச்சார் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்ததான அந்த பொற்பாத்திரங்களை அவன் மதுபான விருந்துக்கு அவன் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள், இந்த தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் என்றைக்குமே சொல்றேன், ஆண்டவர் தன்னுடைய ஆலயத்திற்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பாத்திரங்களை ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளதாக கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு வந்து இன்றைக்கு இருக்கிற காரியத்திற்கும் அன்றைக்கு இருக்கிற காரியத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் எந்த ஒரு பொருட்களின் மேலோ அல்லது எந்த ஒரு இடத்தின் மேலோ ஆண்டவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஹால் நம்ம வந்து சர்ச் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். ஆண்டவருக்கு இந்த கட்டடம், இந்த ஹால், இந்த சர்ச், இது வந்து ஆண்டவருக்கு முக்கியம் கிடையாது. நம்ம இதுக்கு பல பொருட்களை யூஸ் பண்றோம். நம்ம கேமரா யூஸ் பண்றோம், மைக் யூஸ் பண்றோம், ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்றோம். இது எதுவுமே ஆண்டவருக்கு முக்கியம் கிடையாது. இதுல எதையுமே கர்த்தர் தன்னுடைய இது, தன்னுடைய பரிசுத்தமான கேமரா, பரிசுத்தமான மைக் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதையுமே கர்த்தர் வந்து விசேஷப்படுத்துறது கிடையாது. இன்றைக்கு கர்த்தர் வந்து பரிசுத்தமானது அப்படின்றது வந்து எந்த பொருள் உபகரணம் கிடையாது. மனிதனைத்தான் பரிசுத்த ஸ்தலமாக கர்த்தர் பார்க்கிறாரே தவிர, இதுல வீடியோ எடுக்கிறதுனால இது பரிசுத்தமான கேமரா, வசனம் பேசுறதுனால இது பரிசுத்தமான மைக் அப்படி எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் அப்படியெல்லாம் கர்த்தர் எந்த பொருட்களை, இடத்தை விசேஷப்படுத்துறது கிடையாது. இது புதிய ஏற்பாடு. ஆனா பழைய ஏற்பாட்டு காலம் அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த ஆலயத்திற்கென்று அவர்கள் ஒன்றை வைக்கும் பொழுது அதை வந்து பிரதிஷ்டை பண்ணப்படும். கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று செய்யப்படுகிற பொற்பாத்திரங்கள் அது பிரதிஷ்டை பண்ணப்படும். அது பரிசுத்தம் உள்ளதாக கருதப்படும். அதை வேற எதுக்குமே பயன்படுத்துவதற்கு யாருக்குமே எந்த அனுமதியும் கிடையாது. அப்படி அந்த பொருட்களிலிருந்து, அந்த இடத்திலிருந்து எல்லாமே ஆண்டவர் ஒரு பரிசுத்தம் உள்ளதாக பிரதிஷ்டை பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். இதை வந்து ஒரு பயபக்தியோடு கொண்டு வருவாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு பைபிள் இருந்து ஒரு இன்னொரு உதாரணத்தை காட்டு, வேதத்துல ஒரு இடத்தை காட்டுறேன். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகத்திலே ஐந்தாம் அதிகாரத்திலே சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பொருட்களை கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கிறேன் பாருங்க, ரெண்டு நாளாகமம் ஐந்தாவது அதிகாரம். முதல் வசனத்தில் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திற்காக சாலமோன் செய்த வேலைகளையெல்லாம் முடிந்த போது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவைகளை கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் சகல பனிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, இது தாவீதின் நாட்களிலே இது நேர்ந்து கொள்ளப்பட்டது. கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று பொருட்களை தாவீது சவதரித்தான். ஏராளமான வெள்ளியையும் பொன்னையும் கர்த்தருடைய ஆலயத்திற்காக தாவீது அதை ஆயத்தப்படுத்தினான். தாவீது ஆயத்தப்படுத்தினாலும் ஆண்டவர் தாவீதை கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் அனுமதி கொடுக்கல. நீ ரத்தம் சிந்தினவன், அநேக யுத்தங்களை நடத்தினவன் என்று சொல்லி அத கர்த்தர் தாவீதுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காமல் அவன் குமாரனாகிய சாலமோனுக்கே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதான வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப அந்த ஆலயத்தை கொண்டு வரும் பிரதிஷ்டை பண்ணும்போது இவன் செய்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே மிக முக்கியமாய் அதை தேவனுடைய ஆலயத்தில் பொக்கிஷங்களை கொண்டு வருகிறான். இதை நீங்க பாத்தீங்கன்னா 4 அதிகாரத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம படிக்க இப்ப டைம் கிடையாது. இது 2 நாளாகம் 4 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த பாத்திரங்கள் அங்க இருக்கிறதால என்னென்ன பாத்திரங்கள் இருந்தது, அவைகள் எவைகளால் செய்யப்பட்டது, அது எல்லாமே இந்த 4th chapter இருக்கும். அது இப்ப நம்ம எடுக்க டைம் கிடையாது. இப்போ 5 அதிகாரம் முதல் வசனத்துல பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆலயத்திற்காக சாலமோன் செய்த வேலைகள் எல்லாம் முடிந்த போது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவைகளை கொண்டு வந்து, அப்ப அந்த பாத்திரம் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொள்ளப்பட்ட அப்படின்னா அது பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான பாத்திரங்கள் பண்ணும்படி தேர்ந்து கொண்டவர்களை கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் சகல பனிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். இவைகளைத்தான் நேபுகாத்நேச்சார் கொள்ளையடித்து சென்றான். அப்ப இந்த பாத்திரங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பரிசுத்தமான பாத்திரங்கள். இந்த பரிசுத்தமான பாத்திரங்களை இவன் மதுபானம் பண்ணுவதற்கு இவன் பயன்படுத்துகிறான். இதுல இருந்து எதை குறிக்கிறது கேட்டீங்கன்னா, இவன் தேவனுடைய ஆலயத்தின் காரியத்தை குறித்த ஒரு காரியம் எனக்கு தெரியல. தன்னுடைய தகப்பன் கொண்டு வந்தாரு, அதை பயன்படுத்தல. அவனுக்கு வேற பாத்திரமே இல்லையா? ஒரு ராஜான்னு பார்க்கும்போது விதவிதமான எத்தனையோ பாத்திரங்களை வச்சிருப்பான். ஆனா கர்த்தருடைய ஆலயத்திலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டதை கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு அதை குறித்து ஒரு உணர்வு இல்லை, ஒரு பயம் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஆண்டவரை அவன் அறியல. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இவன் செய்து விடுகிறான். இதுல ஒருவேளை இவன் செய்ததற்கு இவனுக்கு வேற பாத்திரம் இருந்திருந்தாலும் இதை ஏன் கொண்டு வரான்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு தன்னுடைய தேவர்களை மற்றும் தன்னுடைய காரியங்களை தான் மேன்மையாய் நினைக்கிறானே தவிர கர்த்தருடைய ஆலயத்தின் எந்த ஒரு காரியமும் அவனுக்கு மேன்மையாய் தெரியல, அதை குறித்த உணர்வு இல்லை. ஆனாலும் ஆண்டவர் இந்த காரியத்தை வந்து கவனிக்கிறார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிசாசினால் கொண்டு வரப்படுகிற காரியங்கள், அவனுடைய நடத்துதல் பாத்தீங்கன்னா பிசாசினால் நடத்தப்படுகிறான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவன் இப்படி செய்வதற்கு கர்த்தர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறார். பின்னால அது பின்னால வரும். ஏன் கர்த்தர் ஆக்ஷன் எடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய தகப்பனுடைய காலத்தில் நடந்த அத்தனை காரியங்களும் இவனுக்கு தெரியும். நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையிலே தானியேல் மூலமாக, சாத்ராக் ஆபேத்நேகோ மூலமாக, மேஷாக் இவர்கள் மூலமாக நடந்த காரியங்கள், ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின காரியங்கள் எல்லாமே இவனுக்கு தெரியும். தெரிந்திருக்கும் பொழுது அந்த ஆண்டவருக்கு இவன் கனத்தை செலுத்தி இருக்கணும். தன்னுடைய தகப்பனுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தின அந்த மெய்யான தெய்வம், அவருக்கு இவன் கனத்தை செலுத்தி இருக்கணும். கனத்தை செலுத்தலைனாலும் பரவாயில்ல, அவருக்கென்று பிரதிஷ்டை பண்ண பாத்திரங்களை இவன் பயன்படுத்தி, மதுபானம் பண்ணுவதற்கு பயன்படுத்தி ஆண்டவரை கனவீனம் பண்ணுகிறான். இவன் பிசாசினால் தான் நடத்தப்பட்டான் என்பதற்கு நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வசனத்தில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த நேரத்தில் அவங்க வந்து எப்படிப்பட்ட ஆராதனை செய்யறாங்க பாருங்க. 4வது வசனத்தை 5வது அதிகாரம் தானியேல் 5:4 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் திராட்சை ரசம் குடித்து எத்தனை விதமான தேவர்களை வணங்குறாங்க பாருங்க. பொன் நம்பர் 1, 2 வெள்ளி, 3 வெண்கலம், 4 இரும்பு, 5 மரம், 6 கல். 6 விதத்தில் அவன் தன் தெய்வங்களை வச்சிருக்கிறான். இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் ஒவ்வொரு காரியம் பார்த்தீங்கன்னா அந்த 6 வரும், அப்படியே வரும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த பொற்சிலையுடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா 666, 60 முழ உயரம், 6 முழு அகலம், 6 கீதவாத்தியங்கள், அங்கே 666 வந்துன்னு பார்த்தோம். இவனும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய விக்கிரகங்களை 6 விதமான பொருட்களில் அவன் செய்து வைத்திருக்கிறான். எல்லாமே ஆறுல தான் வரும். அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாம் தற்செயலே நடக்கிற விஷயம் கிடையாது. பொல்லாத ஆவிகளினால் இவர்கள் ஆட்சி செய்யப்பட்டு, பொல்லாத ஆவிகளினால் இவர்கள் நடத்தப்பட்டு, இவர்கள் தங்கள் காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க பிசாசனுடைய ஆளுகை இவங்க வாழ்க்கையில் இருந்தது. இப்படி அவன் செய்து கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் இப்பொழுது இவனுக்கும் கர்த்தர் ஒரு எச்சரிப்பை வைக்கிறார். அஞ்சாம் வசனத்தில் வாசிக்கிறேன், அந்நேரத்திலே மனுஷ கைவீரர்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. ராஜா உரத்த சத்தமிட்டு, இவன் யார கூப்பிட பாருங்க, ஜோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து அதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்தில் பொற்சரப்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாய் இருப்பான் என்றான். இப்ப அந்த நேரத்திலே அவர் மதுபானம் பண்ணி அவர்கள் கழித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சுவர் இருக்கிறது. சாந்து பூசப்பட்ட சுவர் அப்படின்னா நீட்டா கட்டப்பட்ட ஒரு அருமையான சுவர் இருக்கிறது. அங்கே விளக்கு வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்திலே திடீரென்று பார்க்கிறான், ஒரு கையுறுப்பு தோன்றி ஏதோ ஒன்றை எழுதுகிறது. இவனுக்கு அது என்னன்னு தெரியல, ஒரு கை தெரிகிறது, அது எழுதுகிறது. இதை பார்த்து அவன் பயப்படுகிறான், தடுமாறுகிறான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் உலகத்திலே ஒரு சாம்ராஜ்யத்தை வைக்கும் பொழுது என்னைக்குமே அதை அவர் நோட் பண்ணிட்டே தான் இருக்கிறார். அந்த காரியத்தை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அந்த சாம்ராஜ்யம் அளவுக்கு மிஞ்சி தவறான பாதையிலே போகும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல குறுக்கிட அவர் தவறுகிறது கிடையாது. இது நல்லா தெரியணும். இப்ப இவங்க வணங்கி கொண்டிருக்கிறது அசுத்தாவிகளை, ஜோசியர்கள், குறி சொல்லுகிறவர்கள், இப்படிப்பட்டவங்களை வச்சுதான் இவன் ஆட்சி செய்துட்டு இருக்கிறான். இவனுடைய விக்கிரகங்களை குறித்து நான் சொன்னேன், ஆறு விதமான பொருட்களிலே விக்கிரகங்களை செய்து வைத்திருந்தான். இது எல்லாமே இவனுடைய காரியங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவர் எல்லாத்துக்கு மேல சுப்பீரியர் ஆண்டவர் இருந்து அதை கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். அப்ப இதை நமக்கு நல்லா தெரியணும். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் இதை வைத்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இதே காரியங்கள் தான் உலகத்துல நடக்கிறது. நம்முடைய தேசத்திலும் இதுதான் நடக்கிறது. ஜோசியம் சொல்லுகிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், மந்திரவாதிகள், யாகம் வளர்க்கிறவர்கள், இவர்களை வைத்து தான் ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கிறார்கள். ஆனாலும் கூட என்ன செய்கிறார், இவங்களை ஆட்சியில கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறார். எதற்காக? அந்தி கிறிஸ்துவுக்கும் ஒரு அடி வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு இவர்களுடைய செயல்பாடும் தேவை. அதுக்குதான் கர்த்தர் இவங்களை உட்கார வச்சிருக்கிறார். ஆனாலும் கூட ஆண்டவர் அவர்களை உட்கார வைத்து அவர்களை ஆள வைத்தாலும் கூட அதற்கு மேலாக ஆண்டவர் அவங்களை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறார். என்ன பண்றான், என்ன செய்யறான்றத ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார், நோட் பண்ணிட்டே இருக்கிறார். ஒரு லெவல் வரைக்கும் கர்த்தர் விட்டுட்டே இருப்பார். ஒரு லெவலுக்கு மேல அவங்களுடைய காரியம் துணிகரம், அகம்பாவம், ஆணவம், அதன் மூலமாக ஒரு லெவலுக்கு மேல அவருடைய காரியம் போச்சுன்னா ஆண்டவர் உடனே குறுக்கிடுகிறதற்கு அவர் தயங்குறது கிடையாது. இதை நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய தேசத்திலும் இதை கர்த்தர் செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இஷ்டம் போல செய்யலாம், இஷ்டம் போல ஏமாத்தலாம், இஷ்டம் போல ஆட்சி நடத்தலாம், எத்தனை விதமான பிரச்சனைகளை பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கிறான்றது அவங்களுக்கு தெரியறது கிடையாது. அவங்களை உட்கார வச்சு ஆண்டவர் அவங்களை கவனிக்கிறார் என்பது அவங்களுக்கு புரியது கிடையாது. இப்படி புரியாமல் ஒரு லெவலுக்கு மேல தங்களுடைய அக்கிரமங்களை அவர்கள் அதிகரித்துக் கொண்டே போகும் பொழுது குறிப்பிட்ட நேரத்துல கர்த்தருடைய விரல் அவங்களுக்கு விரோதமாக எழுதும், நியாய தீர்ப்பை எழுதும். அதான் முக்கியம், நல்லா தெரியணும். இந்த இடத்தில் இந்த பெல்சாத்சாருக்கு எதிராக ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் சுவற்றில் எழுதினார். மெனே மெனே தெக்கேல் உபார்சின் அப்படின்னால சொல்றேன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் எழுதுகிறார். இன்னைக்கு நமக்கு தெரியணும், ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவர் ஆட்சியாளர்களை அமர்த்தினாலும் அதை கர்த்தர் அவர் மேலிருந்து பார்க்கிறார், ஒரு லிமிட்டுக்கு வைக்கிறார். அதுக்கு மேல போச்சுன்னா தன்னுடைய நியாய தீர்ப்பை கர்த்தர் உடனே எழுதி விடுகிறார். இப்ப அந்த இடத்துல நியாய தீர்ப்பை இந்த சுவத்துல கர்த்தர் எழுதுகிறார். அதை எழுதும் பொழுது அவனால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்பொழுது எல்லாரும் வந்து பார்க்கிறாங்க. 9வது வசனத்தில் வாசிக்கிறேன், அப்பொழுது ராஜாவாகிய பெல்சாத்சார் மிகவும் கலங்கினான், அவனுடைய முகம் வேறுபட்டது, அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமது நினைவுகள் உண்மை கலங்க பண்ணவும் உம்முடைய முகம் வேறுபட வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதா நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் எனும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தையருக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். இப்ப இந்த காரியங்களை எல்லாம் ராஜாத்தி பார்க்கிறான். ராஜாத்தி, நான் நினைக்கிறேன், நேபுகாத் இவனுடைய தாயாக இருந்திருக்க வேண்டும். அவன் ராஜாத்தி இருந்திருக்கணும். நேபுகாத்நேச்சாருடைய காலம் முடிஞ்சிருச்சு, ஆனால் இவனுடைய தாயார் அந்த இடத்துல இருந்திருக்கணும். அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும், என்னென்ன நடந்துச்சு இவனுடைய தகப்பனுடைய காலத்தில், நேபுகாத்நேச்சாருடைய காலத்தில் என்ன நடந்தது எல்லாம் தெரியும். அப்பொழுது அவள் தானியேலை குறித்து இந்த இடத்தில் அறிவிக்கிறாள். தானியேலை குறித்து அறிவித்த உடனே தானியேல் கொண்டு வரப்படுகிறான். தானியேல் கொண்டு வரப்பட்டு அவனிடத்திலே இந்த பெல்சாத்சார் விசாரிக்கிறான். விசாரிக்கும் பொழுது அவன் ஒரு அருமையான காரியத்தை, ஒரு தேவ மனுஷனுக்குரிய காரியத்தை தானியலிடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. தானியலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பட்சபாதம் இல்லாத ஒரு மனுஷன், ஒரு உண்மையாகவே ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்கணும் என்பதற்கு தானியல் ஒரு அற்புதமான சாட்சி. உண்மையாகவே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு தானியலை விட சிறந்த உதாரணத்தை நம்ம வேற எங்கே சொல்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ஏற்கனவே நம்ம 4வது அதிகாரத்துல என்ன கூட நம்ம நேபுகாத்நேச்சார் விஷயத்துல கூட பார்த்தோம். அதை நான் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து இப்ப இவனுடைய காரியத்தையும் அப்படி கொண்டு வரேன். 4வது அதிகாரத்துல அவன் நேபுகாத்நேச்சாருக்கு சொன்ன ஆலோசனைகள், 4வது அதிகாரம் 26-27 வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையிலே இருக்கட்டும் என்றும் சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உம்முடைய அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்று நேபுகாத்நேச்சாருக்கு ஆலோசனை கொடுத்தான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய மகனாகிய பெல்சாத் சார்கிட்டையும் இவன் ஆலோசனை கொடுக்கிறதான ஒரு நல்ல காரியங்கள் இருக்கிறது. இப்ப நான் வாசிக்கிறேன், 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவன் வந்த பிறகு என்ன நடக்குது பாருங்க. 5வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து, பொருளை வெளிப்படுத்தவும் கருகளானவைகளை தெரிவிக்கவும் உம்மால் கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுது நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னால் கூடுமானால், நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சர பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3வது அதிபதியாய் இருப்பாய் என்று அவனுக்கு வெகுமதி அறிவிக்கப்பட்டது. அப்ப அவன் சொல்றான் பாருங்க, அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்திலே பிரதி உத்தரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பிரைஸ் எல்லாம் நீயே வச்சுக்கணும், உம்முடைய வெகுமதி எல்லாம் எனக்கு தேவையில்லை, உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும், இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து அதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொல்லி சொல்றான். இப்போ ராஜா சொல்றான், உனக்கு எவ்வளவு வெகுமதி கொடுத்து உனக்கு பொறிச்சார பணி எல்லாம் போடுவேன், அதை நீயே வச்சுக்கோ, அதை வேற யாருக்கா கொடு, அர்த்தம் தான் உனக்கு தேவை, அர்த்தத்தை நான் சொல்றேன். இதுதான் உண்மையிலேயே ஒரு தேவனுடைய மனுஷனுக்குரிய ஒரு காரியம். இவன் பாருங்க, ராஜாவுடைய எந்த வெகுமதிக்கும் இவன் அசைஞ்சு கொடுக்கல. ஒருவேளை அவன் வெகுமதி வாங்கி இருந்தால், ராஜா கிட்ட வெகுமதி வாங்கி இருந்தால், இவன் வந்து உள்ளதை உள்ளபடி சொல்லி இருக்க வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ராஜாட்ட வெகுமதி அவன் வாங்கி, அந்த பொற்சார பணி வாங்கி இருந்தா இவனால் கிளியர் கட்டா ஆண்டருடைய வார்த்தையை தெரிவிக்க முடியாமல் போயிருக்கும். அதுதான் பெரிய பிரச்சனை. அதனாலதான் அவன் ரொம்ப தெளிவா இருக்கிறான். இன்னைக்கு சொல்லுகிறேன், ஒரு தேவ ஊழியர்கள் அல்லது தேவ பிள்ளைகள், நாம வந்து எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய காரியத்தை ஒரு நபருக்கு நாம் அறிவிக்கிறதற்கு எந்த ஒரு இடையூறும் வருவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதி கொடுத்துடக்கூடாது. ஒருத்தட்ட நம்ம வந்து நம்ம இறங்கி போயிட்டோம்னா நம்ம ஆண்டவருடைய காரியத்தை அவங்களுக்கு சரியா சொல்ல முடியாம போயிடும். ஒரு ஃபேவர் வாங்கிட்டோம்னா நம்ம அவங்களுக்கு தைரியமா ஆண்டவரை குறித்து சொல்ல முடியாம போயிடும். இதுக்கு நம்ம வந்து அடிமையாயிடக்கூடாது, இதற்கு நம்ம உட்படுத்திடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்குதான் ஆண்டவர் வந்து என்னைக்குமே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பொருளாசை இல்லாதவர்களை தான் கர்த்தர் வைக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து என்ன சொல்றதுன்னா, மோசேயின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு மோசே ஒருவனை நிற்பான். ஒரு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 17 அவன் இப்போ 18 பார்த்தீங்கன்னா அவன் ஒருவனே காலையிலிருந்து விசாரிச்சுட்டு இருப்பான். அப்பொழுது அந்த சூழ்நிலையிலே அவனுடைய மாமனாக எத்ரோ வந்து சொல்லுவான், இது நமக்கு ரொம்ப கடினமான விஷயம், 100 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி, 10 பேருக்கு அதிபதி இப்படி ஏற்படுத்தி அவர்களை வைத்து விசாரிக்க சொல்லும். அவருடைய கேட்டகரி என்ன தெரியுமா, பொருளாசை இல்லாதவர்களை கொண்டு வந்து நியமிக்க சொல்லுவான், பொருளாசையற்றவர்கள். நீங்க புதிய ஏற்பாட்டில் நீங்க பாருங்க, ஆண்டவர் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தும் பொழுது சாமியருடைய நாட்களிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி பார்த்தீங்கன்னா பொருளாசை அற்றவர்கள் அவங்கள தான் முக்கியமாக உட்கார வைப்பாங்க. இந்த பொருளாசை என்பது மனுஷனுடைய இருதயத்தை சாய பண்ணும், கரெக்ட் ஆகிடும். அதனாலதான் எத்தனையோ பேர் இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், பிழையாம் பொருளாசைன்ற ஒரே ஒரு காரணத்தினாலே அவனுக்குள் இருந்து எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம் அவன் மேல இருந்தும் கூட பொருளாசை என்ற ஒரே காரியம் அவனை கவிழ்த்து போட்டு விட்டது. அதே போலதான் பார்க்கிறேன், இந்த பொருளாசை ரொம்ப முக்கியமான விஷயம், அதை எச்சரிப்பா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது தானியல் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டான தீர்க்கதரிசியாய் ஆண்டவருக்கு நின்னதுக்கு ஒரு காரணம் என்னன்னா பொருளாசை அற்றவர்களாகி இவங்க இருந்திருக்கிறாங்க. ஊழியத்திலே இது ரொம்ப முக்கியம், ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியம். மற்றவரிடத்திலே நம்ம பொருளாசையாக இருந்து பல காரியங்களை நம்ம அவங்கள்ட்ட ஒரு அனுகூலத்தை நம்ம பெற்றுக்கொண்டால் நம்மளால தைரியமாய் நிக்க முடியாது, தைரியமாய் பேச முடியாது, தைரியமாய் கடிந்து கொள்ள முடியாது, நமக்கு ஃப்ரீடம் போயிடும். அதனாலதான் ரொம்ப முக்கியம் பொருளாசை அற்றவர்களா இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். இவன் கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது இந்த பெல்சாத்சாருக்கு சொல்லணும், தெளிவா சொல்லணும். நேபுகாத்நேச்சர் சருக்கு கரெக்டா சொன்னான், அதே போல அவனுடைய மகனாகிய பெல்சாத்சாருக்கு சொல்லணும். அதனாலதான் வெகுமதி அளிக்கும் போது அதை நீயே வச்சுக்கொள்ளும், அதை வேற யாருக்கும் கொடுக்கும், உனக்கு தேவை அதற்கு அர்த்தம் அதை நான் சொல்றேன். அவன் தெளிவா இருந்தான், சொல்லிட்டு அவன் எவ்வளவு போல்டா விஷயத்தை கொண்டு வரான் பாருங்க. 19:18 வசனத்தில் வாசிக்கிறேன், ராஜாவே உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார். அவருடைய ஆட்சி எப்படி இருந்திருக்கு பாருங்க, அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார், அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார், உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார், அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. அப்போ இந்த இடத்துல சொல்றான், நேபுகாத்நேச்சாருடைய ஆட்சியை சுருக்கமா தானியல் விவரிக்கிறான். அவர் தமக்கு சித்தமானவனை கொல்லுவார். ஒருத்தனை கொல்லணும்னு நினைச்சா யாருமே அதை தடுக்க முடியாது, கொண்டுடுவார். ஒருத்தனை கொல்லக்கூடாதுன்னு நினைச்சா வைப்பார். ஒருத்தனை உயர்த்தணும்னா உயர்த்திடுவார், ஒருத்தனை தாழ்த்தணும்னா எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் அவனை தூக்கி கீழே போட்டுருவார். அவர் சர்வாதிகாரியாக இருந்து தனக்கு யார் தன்னை கேட்கிறது என்கிற நிலைமையில இல்லாதபடிக்கு அகம்பாகவத்தினால் கர்வத்தினாலும் அவர் ஆட்சி செய்தாருங்கிறான். ஆணவத்தினாலும் கர்வத்தினாலும் ஆட்சி செய்தார். கர்த்தர் ஆட்சி பொறுப்பிலே உட்கார வைத்திருக்க அதை மறந்து கர்வத்தினாலும் அவன் ஆட்சி செய்து, நினைச்சா ஒருத்தரை கொள்றது, நினைச்சா ஒருத்தரை உயிரோட வைக்கிறது, என்ன வேணாலும் செய்யறது, அவனை கேட்கறது கால் இல்லை. இந்த காரியம்தான் அவனை வீழ்ச்சிக்குள் தள்ளியது என்பதை இப்ப பெல்சாத்சாருக்கு அவன் நினைப்போடுறான். உங்க அப்பாவுடைய வீழ்ச்சிக்கு இதுதான் காரணம். தன்னை கர்த்தர் என்ற ஒரு தேவன் சிங்காசனத்தில் உட்கார வச்சார் என்ற அந்த நினைப்பே இல்லாமல் அவன் ஆணவத்தில் ஆட்சி செஞ்சான், அதுதான் அவனை மிருகத்தை போல தள்ளியது. இதெல்லாம் உமக்கு தெரியும், தெரிந்திருந்தும் நீர் இந்த காரியத்தில் உணர்வடையில், அதுதான் சொல்ல வருது. ஏன் நேபுகாத்நேச்சருடைய கதை எடுக்கிறான்னா இதெல்லாம் உமக்கு தெரியும். ஒன்று சொல்றேன், இன்றைக்கு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே நம்ம பார்க்கணும். இது ஆளுகிறவர்களுக்கும் சரி நமக்கும் சரி ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஆண்டவர் தான் நமக்கு பொசிஷன்ஸ் கொடுக்கிறாரு, மேன்மைகளை கொடுக்கிறார். அப்ப அந்த இடத்தில் நாம் என்றென்றைக்கும் எவ்வளவுதான் உயர்த்தப்பட்டாலும் மனத்தாழ்மையை தரித்து கொண்டு நாம் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மனத்தாழ்மையை தரித்து கொண்டு நிற்கணும். எவ்வளவுதான் உயர்த்தப்பட்டாலும் உயர்த்தின ஆண்டவருக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தாத பட்சத்தில் ஒரு நாள் அந்த உயர்விலிருந்து நாம் கீழே போயிடும் என்றுதான் எச்சரிப்பு. புரிதலா? இது என்றைக்குமே மறக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வீழ்ச்சி பெருமைதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு காரணம். அதனாலே இது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு எச்சரிப்பு. நம்ம ஒண்ணு மட்டும் தெரியணும், நம் தேசத்தின் போக்கு. இது வந்து சாம்ராஜ்யங்களை குறித்த காரியமா இருக்கிறதுனாலே நான் உங்களுக்கு இதுல ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, தேசத்துல இன்றைக்கு காரியங்கள் போய்கொண்டிருக்கிறதான காரியங்கள் எப்படி வேணாலும் நடக்கலாம் என்று சொல்லி இன்னைக்கு தேசம் மிக மோசமான நிலைமையில் ஆட்சியாளர்களால் கொண்டு போகப்பட்டாலும் ஆண்டவர் அதை மேலிருந்து அவர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவர் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறார். அவர் ஒவ்வொன்றையும் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கிறார். என்னென்ன செய்யறாங்க, என்னென்ன லிமிட்ல போறாங்கன்றதை பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்களுடைய பாவம் அவங்களுடைய அக்கிரமம் அதிகரிக்கும் பொழுது ஆண்டவர் உடனே தன் கையை நீட்டுவார். இதுதான் உண்மை. கர்த்தர் வந்து என்னைக்குமே ஒரு லெவலுக்கு விட்ட பிறகு அவனுடைய அக்கிரமம் பூரணமாகிறதுக்கு விட்டு கொடுப்பார். அக்கிரமம் பூரணமாகிறது, எமோரியரின் அக்கிரமம் நிறைவாகும் பொழுது கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தார் இருக்கு. அது ஆபிரகாமுக்கு சொல்லுவாரு, யோசுவாமி நாட்கள் அது கரெக்டா நடக்கும், எமோரியரின் அக்கிரமம் நிறைவாகும் போது. அதே போல சொல்றேன், இந்த தேசத்திலும் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் செய்யற எந்த விஷயமானால் விக்கிரக ஆராதனைகளுக்கு ஏராளமாய் பெருகி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதற்கென்று ஏராளமாய் செலவு செய்யப்படுகிறது, கவர்மெண்ட் பணம் செலவு செய்யப்படுகிறது. கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இது எல்லாத்தையும் ஒரு லெவலுக்கு கர்த்தர் விட்டு வச்சு ஒட்டு மொத்தமாக கர்த்தர் அதற்கு நேராக தன் நியாய தீர்ப்பை எழுதுகிற காலம் வெகு சீக்கிரத்தில் சம்பவிக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நடந்தது, நடக்க போகிறது, முன்னால நடந்தது, இனி நடக்க போகிறது. அதனால இவைகளை பார்க்கும்போது நாம் தேவ சமூகத்தில் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து நாம் தேசத்திற்காக ஜெபிக்கணும், ஆண்டவருடைய எழுப்புதல் வர்றதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் இப்படிப்பட்டதான் ஆட்சிகளுக்கு விரோதமாய் தன் கரத்தை நீட்டுகிற நாட்கள் சமீபம். அதுக்காக நம்ம நிச்சயமாகவே ஆண்டவரோடு நாம் நெருங்கி இருக்க வேண்டியது அவசியம். சரி, இப்ப இது எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டே வந்துட்டு இப்பொழுது அவன் சொல்லுகிறதான் ஒரு காரியம். நீ 21 வசனம், அவர் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று, காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார், உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புள்ளை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. அவருடைய குமாரனாகிய பெல்சாத்சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உம்முடைய சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர். அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு அந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார் சீன் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். இப்ப பாத்தீங்கன்னா இவன் சொல்றான், இவ்வளவு காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், உடைய தகப்பனுடைய காலத்துல என்னென்ன நடந்தது எல்லாம் தெரியும், ஆனாலும் நீ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் உம்மை தாழ்த்தல. எதனால தாழ்த்தலன்னு சொல்றான்னா, அவருடைய ஆலயத்தின் பொருட்களை பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பொற்பாத்திரங்களை நீ கொண்டு வர செய்து அதிலே நீர் மதுமானம் கொடுத்தீர். அதுதான் அவனுடைய பெரிய பாவம். அவருடைய நியாய தீர்ப்பு வர்றதுக்கு அதுதான் காரணம். ஆண்டவருடைய பரிசுத்த பாத்திரங்களை அசுத்தப்படுத்தி விட்டான். அங்கதான் நியாய தீர்ப்பு எழுதப்பட்டது. நல்ல கவனிங்க, பரிசுத்த பாத்திரத்தை அசுத்தப்படுத்தின போதுதான் ரீசன் சொல்றான், நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உம்மை தாழ்த்தாமல் ஆண்டவருடைய பரிசுத்தமான அந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பாத்திரங்களை கொண்டு வந்து நீர் மதுபானம் பண்ணினீர். அங்கதான் பிரச்சனை உச்சகட்டத்தில் போய் ரீச் ஆகுது. இவன் வந்து ஆட்சி சில காலம் செஞ்சிருந்திருப்பான், அப்பெல்லாம் கர்த்தர் வந்து விட்டுட்டு இருந்திருக்கிறார். ஆனால் எப்ப அவர் கர்த்தருடைய பரிசுத்த பாத்திரத்துல கையை வச்சானோ அங்கதான் அவனுக்கு நியாய தீர்ப்பு எழுதப்படுகிறது. நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தத்தின் விஷயத்திலே விட்டு கொடுக்காத தேவன். புரிதலா, தன்னுடைய பரிசுத்தத்தின் விஷயத்தில் விட்டு கொடுக்காத தேவன். அவருடைய பரிசுத்த பாத்திரம் தீட்டுப்படுத்தப்படுகிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் உடனே நியாய தீர்ப்பை எழுதி விடுகிறார். அது வரைக்கும் கர்த்தர் பொறுத்து கொண்டிருந்தார். ஆனா இப்ப அந்த பரிசுத்த பாத்திரத்தை இவன் மதுபானத்திற்கு என்று பயன்படுத்தும் பொழுது அங்கதான் ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை எழுதிட்டார். இன்றைக்கு நல்லா கவனிக்கணும், பழைய ஏற்பாட்டில் ஒரு பாத்திரம், ஒரு பொருள் ஆண்டவருக்கு பரிசுத்தமா எண்ணப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு எந்த பொருளும் கர்த்தருக்கு என்று பரிசுத்தமானதாக கர்த்தர் பார்க்கறது கிடையாது. பொருட்களை பரிசுத்த பாத்திரமாய் பார்க்கறது கிடையாது. ஆனால் நம்மையே கர்த்தர் பரிசுத்த பாத்திரமாய் பார்க்கிறார். அன்றைக்கு பொருட்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, இன்றைக்கு பொருட்கள் அல்ல, நம்மை நாமே ஆண்டவருக்கு என்று பரிசுத்த பாத்திரங்களாக நாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். இப்ப இந்த பரிசுத்த பாத்திரம் கரைப்படுத்தப்படும் போதுதான் ஆண்டவர் ஒரு நபரை தள்ளிவிடுகிறார். அங்கதான் நியாய தீர்ப்பை கர்த்தர் எழுதி விடுகிறார். இது ரொம்ப பயங்கரமான விஷயம். அதனால ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த பரிசுத்த பாத்திரம் என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கை குறிக்கிறது. இந்த பரிசுத்த பாத்திரம் இது கரைப்படுத்தப்படுவதற்கு, தப்பான காரியத்திற்கு இது பயன்படுத்தப்படும் போது அங்கேதான் ஆண்டவர் நியாய தீர்ப்பை எழுதி விடுகிறார். அங்கேதான் அதற்கு அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பின் லெவல் வந்து போக போக ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் வந்து காரியத்தை தெரியப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு நியாய தீர்ப்பின் லெவலும் கர்த்தர் வந்து வேகமா செய்வார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் பெல்சாத்சாரையும் நேபுகாத்நேச்சாரையும் கம்பேர் பண்றேன். நல்ல கவனிங்க, இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்றேன். நேபுகாத்நேச்சாருக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்படுகிறது. அவனும் ஜோசியர்களை வச்சிருந்தான், குறி சொல்லுகளை வச்சிருந்தான், கல்தையரை வச்சிருந்தான். இவனும் அதே காரியத்தை வச்சுதான் அவன் ஆட்சி செய்தான். அவனுக்கு முதலாவது ஒரு சொப்பனத்தை கொடுத்து மரக்கடிக்க பண்ணி பின்பு தானியல் மூலமாக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். நம்பர் ஒன். இரண்டாவது, அவன் பெரிய பொற்சிலையை உண்டாக்கி அதை வணங்குபடி செய்ய பொழுது அந்த நேரத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை கொண்டு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். நம்பர் டூ, தன்னை வெளிப்படுத்தினே வரார். அதுக்கு பிறகும் பார்க்கும் பொழுது அவனுக்கு கர்த்தர் இன்னும் வாய்ப்பு கொடுத்துதான் இருந்தார். பின்பு மூணாவது ஒரு சொப்பனத்தில், அடுத்த ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அதை தானியல் மூலமாக அதற்கு விளக்கத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த விருட்சத்தை குறித்து கர்த்தர் காரியத்தை சொன்னாரு. சொன்னாலும் கூட அவனுடைய ஆட்சி நீடிச்சுதான் இருந்துச்சு. ஆனால் அவன் இத்தனை காரியங்களை கர்த்தர் வரிசையாய் அவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டு வந்தும் தன்னுடைய பெருமையிலிருந்து அவன் இறங்கவே இல்லை. எப்ப அவனுக்கு நியாய தீர்ப்பு எழுதப்பட்டதுன்னா, இதோ என் பெயர் பிரஸ்தாபத்திற்கு நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னா, அந்த அரண்மனையின் உச்சத்தில் நின்று அவன் சொன்னான். அந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வெளிப்பட்ட உடனே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அவனுக்கு எழுதப்பட்டது. அவன் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டான். எவ்வளவு வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தாரு பாருங்க. ஆண்டவர் அவனை மனுஷனிலிருந்து தள்ளி ஏழு காலங்கள் அவனுக்கு வந்து கர்த்தர், ஏழு சீசன்ஸ் கர்த்தர் அவனுக்கு வந்து கொடுத்தார். அந்த காலகட்டத்தில் கர்த்தர் வந்து அவனை உணர்வதற்காக அந்த காலகட்டத்தை கொடுத்தாரே தவிர அவன் உயிரை கர்த்தர் எடுக்கல, சாகல. அவன் உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்றதை உணர்வதற்காக கர்த்தர் அப்படி செய்தார். அவன் உயிரை கர்த்தர் எடுக்கல, பைத்தியக்காரனாக விட்டார். அந்த நேரத்தில் அவன் மகனை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சிருக்கிறாங்க, பெல்சாத்சார் உட்கார வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏழு காலங்கள் முடிஞ்சது. மறுபடியும் அவனுக்கு புத்தி தெளிஞ்சது, பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. ஆனால் அவன் ராஜ்ய பாரத்தில் உட்கார வைக்கப்படல. மிஞ்சின காலம் ரிட்டையர்ட் பர்சனை போல இருந்திருப்பான் அவன். ஒரு அந்த அரண்மனையிலேயே அவன் சிங்காசனத்தில் உட்காராமல், ராஜாவாக உட்காராமல் அந்த அரண்மனையிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் அவன் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மறிச்சிட்டான், உணர்ந்துட்டான். ஆனா நேபுகாத்நேச்சாரை பொறுத்த முடியும் கடைசி இத்தனை பாதைகளை கடந்து வந்த பிறகு உணர்ந்துட்டான். அவர் தான் தெய்வம்னு சொன்னான், உணர்ந்தான், புத்தி தெளிஞ்சிச்சு. உணர்ந்த பிறகுதான் புத்தி தெளியினார். உணர்ந்ததுனால புத்தி தெளிஞ்சது. புத்தி தெளிஞ்ச பிறகு ஆனா சிங்காசனத்தில் கர்த்தர் அவனை உட்கார வைக்கல, அவனுடைய மகனை உட்கார வச்சிட்டார். சாம்ராஜ்யம் அவங்களை விட்டு போல, அவன் குடும்பத்தை விட்டு போல, அவன் பையனுக்கு தான் போச்சே தவிர, இவனை கர்த்தர் கடைசி காலத்திலே அந்த அரண்மனையிலே ஓய்வெடுக்க வச்சு அவனை ஆண்டவரை அறிந்தவனாகவே அவன் வாழ்க்கை முடிவடைகிறது. ஒருவேளை நேபுகாத் நேச்சார் பரலோகத்தில் வந்தாலும் கூட வரலாம், புரியுதுல? நான் நம்புறேன் நேபுகாத் நேச்சார் வந்து, ஏன்னா கடைசி காலம் உணர்வடைஞ்சுட்டான். உணர்வடைஞ்சு அவன் உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி புத்தி தெளிந்து ராஜீபாரத்தில் உட்காராமல் இருந்து செத்துட்டான். அதனால் அவன் பரலோகத்துக்கு வந்திருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கிறது, வர்றது கூட அவன் வாய்ப்பு இருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் போட்டும். ஆனால் இதை எல்லாத்தையுமே இந்த பெல்சாத்சார் வந்து கூட இருந்து பார்த்திருக்கிறான். தன் தகப்பன் காலத்தில் நடந்தது எல்லாத்தையும் பார்த்திருக்கிறான். இத்தனை விஷயங்களை அவன் பார்த்தவன். இப்போ இவனுடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா, நேபுகாத்து நேச்சார் செஞ்சது போல இத்தனை விஷயங்களை அவன் செய்யல. நிறைய தவறுகள் நடந்திருக்கும். நேபுகாத்து நினைச்ச நினைச்சவன கொண்டான், நினைச்சவன உயிரோட வச்சு அதெல்லாம் நடந்துச்சு. இது எல்லாமே இவனுக்கு சொல்றான். இவன் தானியில் நினை போடுறான், உங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ணார நினை போடுறான். இதையெல்லாம் நீர் அறிந்திருந்தும் நீர் உணராமல் இருந்திருக்கிறீன் நான் எச்சரிப்பு கொடுத்தான். இத்தனை காரியத்தை நீர், உங்களுடைய தகப்பனுடைய காரியத்தை அறிந்திருந்தும் நீர் உணர்வடையல. அப்போ உன்னுடைய துன்மார்க்கத்தை விட்டு உன்னுடைய சர்வாதிகார ஆளுகையை நீர் என்ன செய்யல, மாத்தி கொள்ளல. இது எல்லாத்திலையும் ஆண்டவர் பொறுத்துட்டே இருந்தார். கடைசியிலே ஆண்டவருடைய ஆலயத்தின் பொக்கிஷமாயிருந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பாத்திரத்தில் அவன் கையை வைக்கும் போதுதான் ஆண்டவர் அவனுக்கு நியாய தீர்ப்பு எழுதுகிறார். இந்த நியாய தீர்ப்பை கர்த்தர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய். ஆண்டவர் எல்லாரையுமே தராசில வச்சு நிறுக்கிறார். புரிதலா? தராசில வச்சு நிறுக்கிறார். இந்த வார்த்தை நம்ம கவனிக்கணும். தராசுல வச்சு நிறுக்கிறார். ஒவ்வொருத்தரையும் தராசுல வச்சு நிறுக்கிறார். வச்சு நிறுத்தி அதில் குறைவுள்ளவனாய் காணப்பட்டவனை கர்த்தர் தூக்கி எறிஞ்சார். இன்னைக்கும் ஒரு தராசு நமக்கு முன்னால இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஒரு தராசு இருக்குது. அந்த தராசிலே ஒரு பக்கத்திலே நாம வைக்கப்படுகிறோம், இன்னொரு பக்கத்திலே என்ன வைக்கப்படும், தேவனுடைய வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையும் பிரிக்க முடியாது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவை வழிபட்டார். இயேசு கிறிஸ்துன்னு சொல்லலாம், அல்லது தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லலாம், இப்படி விட சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம, இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய வார்த்தை தராசுல வைத்து நிற்கப்படுகிறது. நிறுத்தப்பட்டு குறை உள்ளவர்களாய் காணப்படுகிறவர்களை கர்த்தர் தூக்கி போடுறார். அப்ப நம்மளை வந்து எங்க ஆண்டவர் வந்து எந்த இடத்துல வெயிட்டு வச்சு நம்மளை மெஷர் பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவோடு நம்மளை வந்து கொண்டு வர்றார். அதனாலதான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அடைகிற பூரண புருஷனாகிற வரைக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி ஈக்குவல், அதுக்கு ஈக்குவல் நிறைவான வளர்ச்சி அடைகிற பூரண புருஷனாகிறதற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு அல்லது நம் கரத்தில் இருக்கிற வேத புத்தகத்தோடு நம்முடைய வாழ்க்கை வைத்து நிறுத்து பார்க்கப்படுகிறது. இந்த ஸ்டாண்டர்ட் புதிய ஏற்பாட்டு ஸ்டாண்டர்ட். பழைய ஏற்பாட்டு ஸ்டாண்டர்ட் வந்து அந்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போல. ஆனாலும் ஆண்டவர் வந்து தேவன் தான் என்னை உயர்த்தினார் அப்படின்ற ஒரு மகிமையை செலுத்தல் தான் எதிர்பார்த்தாரு. ஆனா இந்த ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையர் லெவல், ரொம்ப ஹையர் லெவல். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியோடு தேவனுடைய வார்த்தையோடு நம்மை நிறுத்து பார்க்கிறார். அப்போ இவனுக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு நேபுகாத் நேச்சாருக்கு கொடுக்கப்பட்டதை விட குறைவுன்னு சொல்லலாம். நேபுகாத் நேச்சாருக்கு எவ்வளவு கர்த்தர் வந்து புரோலாங் பண்ணிட்டே வந்தார், படிப்படி விட்டுட்டு தான் வந்தார். ஆனால் இவனுக்கு வந்து இவ்வளவு தூரம் விட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இவன் துணிகரமாய் ஆண்டவருடைய பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பாத்திரங்களிலே அவன் கையை வைக்கும் போது, மதுபானத்திற்கு அவன் அதை எடுக்கும் போதுதான் ஆண்டவரால் அதற்கு மேலாக நிறுத்திக் கொள்ள முடியவில்லை, நியாய தீர்ப்பு கொண்டு வந்தார். நான் ஏற்கனவே சொன்ன நேபுகாத் நேச்சாருக்கு ஆட்சி தான் பிடுங்கப்பட்டது, அவன் உயிர் பிடுங்கப்படலை. ஆனா இவன் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாசிக்கலாம், 28 வசனத்துல வாசிக்கிறேன் பாருங்க. 29 வசனத்திலே, அப்பொழுது பெல்சாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவருடைய கழுத்தில் பொற்சர பணியையும் தரிப்பிக்கவும், ராஜ்யத்திலே அவன் 3 அதிகாரியாயிருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன் 62 வயதில் ராஜ்யபாரத்தை கட்டிக்கொண்டான், ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். இங்கே பார்க்கும் பொழுது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வருகிறது. அந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே, அதன் அர்த்தம் தெரிவிக்கப்பட்ட உடனே ஒரு நாள் கூட அவனுக்கு டைம் கொடுக்கப்படலை. அன்னைக்கு ராத்திரியே பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். நேபுகாத் நேச்சாருக்கு கர்த்தர் இந்த காரியத்தை செய்யல, அவன் உயிரெடுக்கல, ஆட்சியை தான் ஆண்டவர் பிடுங்கினாரு. ஆனால் பெல்சாத்சார் விஷயத்துல அன்னைக்கு நைட்டு அவன் லைஃபே க்ளோஸ், அவன் கொலை செய்யப்பட்டான். கொலை செய்யப்பட்டது மட்டுமல்ல, அவனுடைய மகன் ஆட்சிக்கு வந்ததாக பைபிள்ல போடல. மேதியனாகிய தரியு ஆட்சியில வந்து அமர்ந்துட்டான். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வந்துருச்சு. பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு உண்டாகி மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் அந்த இடத்துல வந்து விட்டது. பொன்னினாலான தலை அந்த காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது மார்பும் பொய்யமும் காலத்துக்கு வந்துருச்சு. அந்த மார்பும் பொய்யமும் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் அடுத்த சாம்ராஜ்யத்துக்கு வந்து விட்டது. அப்ப இதிலிருந்து நம்ம ஒண்ணு மட்டும் நமக்கு தெரியணும், நம்மை ஆண்டவர் என்னைக்குமே உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது மனத்தாழ்மையோடு நடக்கணும். அதுக்கு மேல நமக்கு மேல என்னன்றதை வந்து, நம்மை உயர்த்தின ஆண்டவரை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. உயர்த்தின ஆண்டவரை நம்ம மறக்கக்கூடாது. அவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துவதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பாடத்துல நான் சொல்றேன், இந்த மனுஷனுடைய வாழ்க்கை வச்சு நான் சொல்றேன், உயர்த்தின ஆண்டவரை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அவருக்குரிய கனத்தை மகிமையை நாம் கவனமாக செலுத்தணும். நேபுகாத்நேச்சாருடைய வீழ்ச்சிக்கும் அதுதான் காரணம், பெல்சாத்சாருடைய வீழ்ச்சிக்கு அதுதான் காரணம். பெல்சாத்சாருடைய வீழ்ச்சி நேபுகாத்நேச்சாருடைய காரியத்தை விட மோசமா இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவன் செய்யாத காரியத்தை இவன் செஞ்சான். நேபுகாத்நேச்சார் வந்து நினைச்சதெல்லாம் செஞ்சான், ஒருத்தனை கொள்ளனா கொல்லுவான், ஒருத்தனை உயிரோட வைக்கணும்னா வைப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொற்பாத்திரங்களை அவன் கை வைக்கல. அதை எடுத்து மதுமானம் பண்ணுகிறதுக்கு அவன் தான் கொள்ளையடிச்சிட்டு வந்தான். ஆனால் அதுல அவன் கையை வைக்கல, அந்த பயம் அவனுக்கு இருந்துச்சு, அதுல அவன் கையை வைக்கவே இல்லை. ஆனால் இவனோ ஆண்டவருடைய பரிசுத்த பாத்திரத்தை கரைப்படுத்தி விட்டான். அங்கதான் அவன் வாழ்க்கைக்கும் கர்த்தர் முற்றுப்புள்ளி வச்சிட்டார். ராஜ்ய பாரத்துக்கு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கும் சேர்த்து ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சார். ஏன்னா ஆண்டவருடைய பரிசுத்தோடு அவன் விளையாடி விட்டான். அதனாலதான் அவன் வாழ்க்கையும் கர்த்தர் முற்றுப்புள்ளி வச்சிட்டார். அதனால இது நமக்கு ரொம்ப பெரிய பாடம். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆண்டவருடைய பரிசுத்த பாத்திரத்திற்கே ஆண்டவர் இவ்வளவு வைராக்கியம் காட்டுவரானால், இன்றைக்கு அவருடைய பரிசுத்த பாத்திரமாக நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த பாத்திரத்தை குறித்து கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். இதுல நம்ம என்னைக்குமே விளையாடி விடக்கூடாது. புரியுதா? இதுல என்னைக்குமே நம்ம விளையாடி விடக்கூடாது. அதுதான், அது எந்த நேரத்தில் அது எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பையும் கொண்டு வந்து வைத்து விடும். இது ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனாலதான் இவனுடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாக சொல்லப்படுகிறது. அவன் தராசிலே நிறுக்கப்பட்டு அவன் குறைவுள்ளவனாய் காணப்பட்டான். அந்த குறைவு அவனுக்கு நியாய தீர்ப்பாய் சுவற்றிலே எழுதப்பட்டது. எழுதப்பட்டது அன்றைக்கு ராத்திரியே அவன் வாழ்க்கையில் நிறைவேறி போனது. அப்போ ஆண்டவரால் நினைச்சா ஒருத்தனை உயர்த்தி வைக்கவும் முடியும், ஒருத்தன் ராஜ்யபாரத்தில் கீழே தள்ளவும் முடியும், ஒருத்தரை கர்த்தர் உட்கார வைக்கவும் முடியும். அன்னைக்கு ராத்திரியில் அவன் ஜீவனை எடுக்கவும் கர்த்தரால முடியும். கர்த்தர் தன்னுடைய பாதுகாப்பை எடுத்துட்டார்னா அந்த ஸ்பாட்ல அவனுடைய உயிர் அவன் கையில கிடையாது இல்லையா? கர்த்தருடைய பாதுகாப்பு ஒரு நிமிஷம் எடுத்துட்டார், அவ்வளவுதான். அன்னைக்கு ராத்திரியே சாம்ராஜ்யமும் போச்சு, அவன் உயிரும் போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு இருக்கணும். ஆண்டவரை கனப்படுத்துறது கவனமா இருக்கணும். அவருடைய பரிசுத்த பாத்திரமாக நான் இருக்கிறேன் என்கிறதை உணர்ந்து இந்த பரிசுத்த பாத்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இவனுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு நல்ல பாடம். இதை நம்ம பிடிச்சிட்டோம்னா கர்த்தர் தொடர்ந்து நம்மை மேன்மையாய் ஆசீர்வாதமாய் கொண்டு சென்று கொண்டே இருப்பார். சரியா? ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். பெல்சாத்சார் இவனுடைய வாழ்க்கையை குறித்து இந்த 5 அதிகாரம் மட்டும் எழுதப்பட்டிருக்கு. ஒரே ஒரு அதிகாரத்தில் தொடங்கி இவனுடைய வாழ்க்கை அந்த அதிகாரத்தில் முடிஞ்சிருச்சு. இவன் நேபுகாத்நேச்சாருடைய மகன், பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலே அவன் வாரிசு. இப்படி இருந்தும் இவனுடைய வாழ்க்கையில் இவனுடைய துணிகரம் இவன் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டது. இவனுடைய துணிகரம் இவனுடைய வாழ்க்கையிலே இவனுடைய ராஜ்யத்துக்கும் இவனுடைய சாம்ராஜ்யத்திற்கும் ஒரு முடிவு, இவன் வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு. நேபுகாத் நேச்சாருக்கு கிடைத்த கிருபை இவனுக்கு கொடுக்கப்படவில்லை. நேபுகாத் நேச்சார் அறியாமையில் செய்தவன், இவன் அதையெல்லாம் பார்த்து அறிந்தும் இவன் தவறு செய்தவன். அதுதான் வித்தியாசம். நேபுகாத் நேச்சார் அறியாமையில் செய்தான், அவனுக்கு அறிவிக்கப்பட்டது, ஆனால் அவன் அறியாமையில் இருந்தான். ஆனால் அவனுடைய ஏற்றங்களும் அவனுடைய இரக்கங்களும், அவன் ராஜ்ய வாரத்தில் தள்ளப்பட்டதும் மிருகத்தை போல இருந்ததையும் பின்பு அவன் புத்தி தெளிந்ததையும் எல்லாவற்றையும் பார்த்து அறிந்ததான இந்த பெல்சாத்சார் உணர்வடையவில்லை, கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. இவன் பெருமை கொண்டான், கர்வத்தினால் கர்த்தருடைய ஆலயத்தின் பொற்பாத்திரங்களை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பாத்திரங்களிலே அவன் மதுபானத்தை அவன் பருகினான். அங்கதான் ஆண்டவருடைய கரம் அவனுக்கு விரோதமாய் நீட்டப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு பாத்திரத்திற்கே கர்த்தர் இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவாரானால், ஆண்டவர் அங்கு தானியல் மூலமா சொல்றது அதுதான், நீர் உம்முடைய கர்வத்தினால் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை நீர் எடுத்துக்கொண்டு வந்தீர்னு அவன் சொல்லி எச்சரிப்பு கொடுக்கிறார். அதுதான் உன் பிரச்சனை. உன்னுடைய முடிவுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய ஆலயத்தின் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பாத்திரத்தில் நீ கைய வச்சு, அதுதான் உன்னுடைய முடிவு. இங்கே அதுதான் கொண்டு வருகிறான். அதனால அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதுவரைக்கும் பொறுத்து கொண்டிருந்தவர், பரிசுத்தமாய் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த தேவாலயத்தின் பாத்திரங்களை அவன் தீட்டுப்படுத்தினதைத்தான் ஆண்டவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இன்றைக்கும் ஆண்டவர் எந்த பொருட்களையும் கர்த்தர் பரிசுத்த பொருட்களாய் பார்க்கறது கிடையாது. நம்ம பயன்படுத்துகிற, சபையிலே பயன்படுத்துகிற எந்த பொருளையும் ஆண்டவர் பரிசுத்த பொருள் என்று சொல்லி அதன் மேல கர்த்தர் கவனம் வைக்கிறது கிடையாது. அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மைத்தான் ஆண்டவர் பரிசுத்த பாத்திரங்களாய் பார்க்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மைத்தான் இந்த பரிசுத்த பாத்திரங்கள் தீட்டுப்படக்கூடாது என்பதிலே கர்த்தர் கவனமாய் இருக்கிறார். அன்றைக்கு அந்த பாத்திரங்களை தீட்டுப்படுத்தின பெல்சாசாருடைய ஆட்சிக்கு முடிவு, வாழ்க்கைக்கு முடிவு. ஆனால் இன்றைக்கு அவருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அவருடைய பொற்பாத்திரங்களாய் காணப்படுகிற உங்களையும் என்னையும் பரிசுத்தத்திலே தொடர்ந்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். இது எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்தப்படக்கூடாது என்பதிலே கர்த்தர் கவனமாக இருந்தார். எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்தப்படக்கூடாது, எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகள், ஊழியர்கள் இந்த பரிசுத்த பாத்திரத்தை தீட்டுப்படுத்தி ஊழியத்தையும் இழந்து விட்டார்கள், வாழ்க்கையையும் இழந்து விட்டார்கள். ஆண்டவர் வைத்திருந்ததான ஸ்தானத்தையும் இழந்து விடுகிறார்கள், வாழ்க்கையையும் இழந்து விடுகிறார்கள். பெல்சாத்சார் ராஜ்ய வாரத்தை மட்டும் இழக்கல, தன் உயிரையே இழந்துட்டான். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரத்தை மட்டும்தான் இழந்தான், உயிரை இழக்கல. ஆனால் பெல்சாத்சார் ராஜ்யபாரத்தையோடு தன் உயிரையும் இழந்துட்டான். அன்றைக்கு ராத்திரி அவன் கொலை செய்யப்பட்டான். ஆண்டவருடைய கரம் எவ்வளவு வேகமாய் நீட்டப்படுகிறது பாருங்க. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்ற பரிசுத்தமாக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பாத்திரங்கள். நம்மதான் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பாத்திரங்கள், பரிசுத்தத்திற்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பாத்திரங்கள் தான் நீங்களும் நான். இந்த பரிசுத்தத்திற்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பாத்திரங்களாய் இருக்கிற நாம் அந்த மேன்மையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இதை தீட்டுப்படுத்தினால் மேன்மைகளையும் இழந்து போவோம், நம் வாழ்க்கையையும் இழந்து போவோம். அதுதான் எச்சரிப்பு. பெல்சாத்சாருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு அதுதான், கர்த்தர் கொடுத்த ராஜ மேன்மையையும் இழந்து போவோம், நம் வாழ்க்கையையும் இழந்து போவோம். ஜாக்கிரதையோடு இருந்து ஆண்டவருக்காக நாம் நிற்க வேண்டும், ஜாக்கிரதையோடு இருந்து நம் ஆண்டவர் பட்சத்தில் நிற்க வேண்டும். ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையை கொண்டும் பெல்சாசாருடைய வாழ்க்கையை கொண்டும் எங்களுக்கு நல்ல எச்சரிப்புகளை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க முன்வைத்ததற்காக சோத்திரம் அப்பா. இவைகளெல்லாம் எங்களுக்கு திருஷ்டாந்தங்களாய் எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு எச்சரிப்புண்டாகபடி எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொரு சம்பவங்களும் புதிய ஏற்பாட்டிலே வாழ்கிற எங்களுக்கு எச்சரிப்புண்டாக திருஷ்டாந்தங்களாய் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் வேதத்தில் அறிகிறோமே. இதனை நாங்கள் ஜாக்கிரதையோடு இருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த எச்சரிப்புகளை பார்த்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. நாங்கள் உமக்கென்று பரிசுத்தத்திற்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பொற்பாத்திரங்களாய் இருக்கிறோம். இந்த பாத்திரங்களை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பொறுப்படுத்திக் கொடுங்கப்பா, வழி நடத்துங்க. தொடர்ந்து நாங்கள் உமக்கென்று தானியேலை போல பிரகாசிக்க உதவி செய்யுங்க. அவன் பொருளாசை அற்றவனாய் இருந்தது போல நாங்களும் பொருளாசை அற்றவர்களாய் உம்முடைய வார்த்தைகளை பேசுவதற்கு எந்த இடையூறும் எங்களுக்கு வராதபடிக்கு, பொருளாசையினால் நாங்கள் தடுக்கப்படாதபடிக்கு தானியேலை போல எங்களுக்கு நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவரீர், இவைகள் எல்லாம் எங்களுக்கு சாட்சிகள், அதற்காக சோத்திரம். இந்த வார்த்தைகளுக்கு முன்பதாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல விவகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். சூத்திரம்.